ஓம் சாந்தி. 4/2/2026 இனிமையான குழந்தைகளே, சங்கமயுகத்தில் உங்களுக்கு புதிய மற்றும் மிக அரிதான ஞானம் கிடைக்கிறது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், நடிகர்கள். ஒருவருடைய நடிப்பு மற்றவருடைய நடிப்போடு வேறுபட்டது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். கேள்வி: மாயையின் மீது வெற்றி அடைவதற்கு ஆன்மீக போர் வீரர்களாகிய உங்களுக்கு எந்த ஒரு யுக்தி கிடைத்திருக்கிறது? பதில்: ஹே ஆன்மீக சத்திரியர்களே, நீங்கள் எப்பொழுதும் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி பாபாவை நினைவு செய்யுங்கள். தினமும் அதிகாலையில் எழுந்து நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை ஏற்படுத்தினீர்கள் என்றால் மாயையின் மீது வெற்றி அடைந்து விடுவீர்கள். தலைகீழான எண்ணங்களிலிருந்து தப்பித்து விடுவீர்கள். நினைவினுடைய இனிமையான யுக்தி மாயையை வென்றவர்களாக ஆக்கிவிடும். பாடல்: யாருக்கு பகவானுடைய துணை இருக்கிறதோ. ஓம் சாந்தி. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பாடலாகும். இதனுடைய பொருளை யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாடல், பஜனை போன்றவற்றை பாடுகிறார்கள் பக்தர்கள் புகழ் பாடுகிறார்கள். ஆனால் எதையும் தெரிந்திருக்கவில்லை. அநேக புகழ்களை பாடுகிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள். மகிமைகள் எதையும் செய்ய வேண்டியது இல்லை. குழந்தைகள் தந்தையின் புகழை பாடுவது இல்லை. இவர்கள் நம்முடைய குழந்தைகள் என்று தந்தைக்கு தெரியும். இவர் நம்முடைய தந்தை என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்பொழுது இது எல்லையற்ற விஷயமாகும். இருந்தாலும் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்போது வரை கூட நினைவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். பகவானை ஹே தந்தையே என்று அழைக்கிறார்கள். இவருடைய பெயர் சிவ தந்தை. எப்படி ஆத்மாக்களாகிய நாம் இருக்கிறோமோ அதுபோல சிவ பாபாவும் ஆவார். அவர் பரமாத்மா. அவரை சுப்ரீம் என்று சொல்லப்படுகிறது. நாம் அவருடைய குழந்தைகளாவோம். அவரை சுப்ரீம் சோல் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்கே வசிக்கிறார்? பரம்தாமத்தில். அனைத்து ஆத்மாக்களும் அங்கே இருக்கின்றன. நடிகர்கள்தான் ஆத்மாக்கள். நாடகத்தில் நடிகர்கள் வரிசைப்படியாக இருப்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒவ்வொருவருடைய பாகத்திற்கு ஏற்றவாறு சம்பளம் கிடைக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைத்தும் நடிகர்களாகும். ஆனால் அனைவருக்கும் வரிசைப்படியான நடிப்பு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களிடம் எப்படி அழிவற்ற நடிப்பு பதிவாகி இருக்கிறது என்பதை ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களின் நடிப்பும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் ஒரே விதம் சக்திசாலியாக இல்லை. அனைத்திலும் நல்ல நடிப்பு ருத்ரனுடைய மாலையில் இருப்பவர்களுக்கு என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகத்தில் யார் மிகவும் நல்ல நடிகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. வெறுமனே அவர்களை பார்ப்பதற்கும் கூட மக்கள் செல்கிறார்கள். ஆக இது எல்லையற்ற நாடகம். இந்த எல்லையற்ற நாடகத்தில் கூட உயர்ந்தவர் ஒரு பாபா ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர், படைப்பவர், இயக்குனர் என்றும் சொல்லலாம். அவர்கள் அனைவரும் எல்லைக்கு உட்பட்ட நடிகர்கள், இயக்குனர்கள். அவர்களுக்கு தங்களுடைய சிறிய நடிப்பு கிடைத்திருக்கிறது. நடிப்பை ஆத்மா நடிக்கிறது. ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட நடிப்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். நடிப்பு அனைத்தும் ஆத்மாவினுடையது என்று பாபா கூறுகிறார். ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக வேண்டி இருக்கிறது. சத்தியுகத்தில் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். தந்தையை தெரிந்து இருக்கவில்லை. இங்கே கலியுகத்தில் ஆத்ம உணர்வுடையவர்களாக இல்லை. மேலும் தந்தையையும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகின்றீர்கள். தந்தையை தெரிந்துள்ளீர்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக மிக அரிய ஞானம் கிடைக்கிறது. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், நடிகர்கள் என்று நீங்கள் ஆத்மாவை தெரிந்து கொண்டீர்கள். அனைவருக்கும் நடிப்பு கிடைத்திருக்கிறது. அது ஒருவர் பிறருக்கானது வேறுபட்டது. அந்த நடிப்பு அனைத்தும் ஆத்மாவில் தான் இருக்கிறது. சொல்ல போனால் என்ன நாடகம் உருவாக்குகிறார்களோ அந்த நடிப்பை கூட ஆத்மாதான் தாரணை செய்கிறது. நல்ல நடிப்பையும் ஆத்மாதான் ஏற்கிறது. ஆத்மாதான் நான் ஆளுநர், நான் இன்னார் என்று கூறுகிறது. ஆனால் ஆத்மா அபிமானியாக ஆவது இல்லை. சத்தியுகத்தில் நான் ஆத்மா என்று புரிந்து கொள்வார்கள். ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்க வேண்டும். பரமாத்மாவை அங்கே யாரும் தெரிந்திருக்கவில்லை. இந்த சமயத்தில் நீங்கள் அனைத்தையும் தெரிந்துள்ளீர்கள். சூத்ரர்கள் மற்றும் தேவதைகளை விட பிராமணர்களாகிய நீங்கள் உத்தமமானவர்கள் ஆவீர்கள். இவ்வளவு அதிகமான பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? பிராமணர்களாக ஆவார்கள். லட்சக்கணக்கானவர்கள் கண்காட்சிக்கு வருகிறார்கள். யார் நல்ல விதத்தில் புரிந்து கொண்டார்களோ, ஞானத்தை கேட்டார்களோ, அவர்கள் பிரஜைகளாக ஆகிவிட்டார்கள். ஒவ்வொரு ராஜாவிற்கும் அதிகமான பிரஜைகள் இருக்கிறார்கள். நீங்கள் அதிகமான பிரஜைகளை உருவாக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். கண்காட்சி ப்ரொஜெக்டரின் மூலம் புரிந்து கொண்டு சிலர் நல்லவர்களாகவும் ஆகிவிடுவார்கள். கற்றுக்கொள்வார்கள், யோகத்தில் ஈடுபடுவார்கள். இப்பொழுது அவர்கள் தேவதா தர்மத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள். பிரஜைகளும் வருவார்கள். பிறகு செல்வந்தர்களும், ராஜா, ராணி, ஏழைகள் போன்ற அனைவரும் வருவார்கள். இளவரசன், இளவரசிகள் அநேகர் இருக்கிறார்கள். சத்தியுகத்திலிருந்து த்ரேதா யுகம் வரை இளவரசன், இளவரசிகள் உருவாக வேண்டும். வெறும் 8 அல்லது 108 மட்டும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? இப்பொழுது அனைவரும் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இது கூட புதிது அல்ல. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினீர்கள் என்றால் அது கூட ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. அநேக முறை செய்துள்ளீர்கள். பிறகு சங்கம யுகத்தில் இதே காரியத்தை செய்வீர்கள். வேறு என்ன செய்வீர்கள்? தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க பாபா வருகிறார். இதைதான் உலகத்தின் வரலாறு, புவியியல் என்று சொல்லப்படுகிறது. வரிசை கிரமம் என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது. உங்களில் யாராவது நன்றாக சொற்பொழிவாற்றுகிறார்கள் என்றால் மிக நன்றாக சொற்பொழிவாற்றினார் என்று அனைவரும் சொல்வார்கள். வேறொருவருடையதை கேட்டாலும் முன்னால் வந்தவர் நன்றாக புரிய வைத்தார் என்று சொல்வார்கள். மூன்றாம் அவரை விட கூர்மையானவராக இருந்தால் இவர் அவரை விடவும் புத்திசாலி என்று சொல்வார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அவரை விட மேலே செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. யார் புத்திசாலிகளோ அவர்கள் சொற்பொழிவாற்றுவதற்கு உடனே கையை உயர்த்துவார்கள். நீங்கள் அனைவரும் முயற்சியாளர்கள் ஆவீர்கள். இன்னும் போக போக அதிவேக ரயில் ஆகிவிடுவீர்கள். எப்படி மம்மா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதிவிரைவு ரயிலாக இருந்தார்? பாபாவிற்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். யார் சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எப்பொழுதும் சிவ பாபா புரிய வைக்கிறார் என்றே புரிந்து கொள்ளுங்கள். பாபா மற்றும் தாதா இருவருமே தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அனைத்தையும் அறிந்தவர். வெளியில் இவர் மிகவும் புத்திசாலி என்று சொல்கிறார். பாபாவும் கூட மகிமையை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். லௌகீகத்தில் கூட தந்தையின் ஒரு குழந்தை நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைகிறார் என்றால் இந்த குழந்தை நல்ல பெயர் எடுப்பான் என்று தந்தை புரிந்து கொள்கிறார். இவரும் கூட இந்த குழந்தை இந்த ஆன்மீக சேவையில் புத்திசாலி என்று புரிந்து கொள்கிறார். முக்கியமானது சொற்பொழிவாகும். பிறருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது புரிய வைப்பது ஆகும். பாபா எடுத்துக்காட்டு கூட கூறியிருக்கிறார். யாருக்கோ 5 குழந்தைகள் இருந்தார்கள். அப்பொழுது அவரிடம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று யாரோ கேட்டார்கள். அவர் எனக்கு 2 குழந்தைகள் என்று கூறினார். உங்களுக்கு 5 குழந்தைகள் தானே என்று கேட்டார்கள். படி நடப்பவர்கள் 2 என்றார். இங்கேயும் அப்படிதான், அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த மருத்துவர் நிர்மலா குழந்தை மிகவும் நல்லவர் என்று பாபா கூறுவார். மிக அன்போடு லௌகீக தந்தைக்கு புரிய வைத்து கிளை நிலையத்தை திறக்க வைத்து விட்டார். இது பாரதத்தின் சேவையாகும். நீங்கள் பாரதத்தை ஸ்வர்கமாக ஆக்குகிறீர்கள். இந்த பாரதத்தை ராவணன் நரகமாக ஆக்கினான். ஒரு சீதை மட்டும் சிறையில் இல்லை, ஆனால் சீதைகளாக நீங்கள் அனைவருமே ராவணனுடைய கைதியாக இருந்தீர்கள். மற்றபடி சாஸ்திரங்களில் அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். இந்த பக்தி மார்க்கம் கூட நாடகத்தில் இருக்கிறது. சத்தியுகத்தில் எது கடந்ததோ அது திரும்பவும் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்களே பூஜைக்கு உரியவர்கள். நீங்களே பூஜாரிகளாக ஆகின்றீர்கள். நான் வந்து பூஜாரியிலிருந்து பூஜிக்கத்தக்கவர்களாக மாற்ற வேண்டியுள்ளது என்று பாபா கூறுகிறார். முதலில் சத்தியுகத்தை சார்ந்தவர்களாகவும் பிறகு கலியுகத்தை சார்ந்தவர்களாகவும் ஆக வேண்டும். சத்தியுகத்தில் சூரிய வம்சத்து லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. ராமராஜ்யம் சந்திர வம்சமாக இருந்தது. இந்த சமயத்தில் நீங்கள் அனைவரும் ஆன்மீக போர் வீரர்கள் ஆவீர்கள். யுத்த மைதானத்தில் வருபவர்களை போர் வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆன்மீக போர் வீரர்கள். மற்றபடி அவர்கள் உலகாயத போர் வீரர்கள் ஆவார்கள். அதை உடல் பலத்தின் மூலம் சண்டையிடுதல் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் கைகளினால் மல்யுத்தம் நடைபெற்றது. தங்களுக்குள் சண்டையிடுவார்கள். பிறகு வெற்றி அடைந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், அணு குண்டுகள் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளன. நீங்களும் போர் வீரர்களே, அவர்களும் போர் வீரர்கள்தான். நீங்கள் மாயையின் மீது ஸ்ரீமத் படி நடந்து வெற்றி அடைகிறீர்கள். நீங்கள் ஆன்மீக போர் வீரர்கள் ஆவீர்கள். ஆத்மா இந்த ஷரீரத்தின் கர்ம இந்திரியங்களின் மூலம் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவிற்கு பாபா வந்து கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளே, என்னை நினைவு செய்வதினால் மாயை உங்களை தன் வசமாக ஆக்காது. உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் மற்றும் உங்களுக்கு தலைகீழான எண்ணங்கள் வராது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆகையினால் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா, நீங்கள் எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறீர்கள். பாபா என்ற ஆத்மா கூறுகிறது, நான் உங்களுடைய தந்தை. உங்களுக்கு உலகத்தின் முதலிடை கடைசியின் ஞானத்தை சொல்வதற்கு வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். பாபா என்று ஆத்மா சொல்கிறது, நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன். உங்களுக்கு சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தை சொல்ல வந்துள்ளேன் என்று கூறி பாபா தனது அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். இது மனித படைப்பின் தலைகீழ் மரமாகும். இது விதவிதமான தர்மங்களின் மனித உலகமாகும். இதனை விராட்ட லீலை என்று சொல்லப்படுகிறது. இந்த மனித மரத்தின் விதை ரூபமாக நான் இருக்கிறேன் என்று பாபா புரிய வைத்துள்ளார். என்னை நினைவு செய்கிறார்கள். சிலர் ஒரு குலத்தை சார்ந்தவர்களாகவும் சிலர் வேறொரு குலத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பிறகு வரிசைப்படியாக வருகிறார்கள். இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்னார் தர்மஸ்தாபகர் தூதுவரை அனுப்பியுள்ளார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அங்கிருந்து அனுப்புவது இல்லை. இது நாடகப்படி திரும்பவும் நடக்கிறது. இவர் ஒருவர்தான் கர்மம் மற்றும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இதை உலகத்தில் வேறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது சங்கம யுகமாகும். விநாசத்திற்கான ஜுவாலை வெளிவர வேண்டும். இது சிவபாபாவின் ஞான யஜ்யம். அவர்கள் ருத்ரன் என்று பெயர் வைத்து விட்டார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் பிராமணர்களாகிய நீங்கள் பிறந்துள்ளீர்கள். நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்லவா? பின்னால் மற்ற கிளைகள் வருகின்றன. உண்மையில் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகளே. பிரம்மாவை தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா என்று சொல்லப்படுகிறது. குலம் என்று இருக்கிறது. முதன் முதலில் பிரம்மா உயர்ந்தவர், பிறகு பிராமண குலம் வருகிறது. பகவான் உலகத்தை எவ்வாறு படைக்கிறார் என்று சொல்கிறார்கள். படைப்பு என்பது இருக்கிறது அல்லவா? எப்போது அவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிறார்களோ அப்போது அவரை அழைக்கிறார்கள். அவர்தான் வந்து துக்கமான உலகத்தை சுகமுடையதாக ஆக்குகிறார். ஆகையினால்தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்கும் தந்தையே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஹரித்வார் என்று பெயர் வைத்துள்ளார்கள். ஹரித்வார் என்றால் ஹரியின் நுழைவாயில் என்பதாகும். அங்கே கங்கை பாய்கிறது. நாம் கங்கையில் குளிப்பதன் மூலம் ஹரியின் வாசலுக்கு சென்று விடுவோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஹரியின் வாசல் எங்கே இருக்கிறது? பிறகு அதை கிருஷ்ணருக்கு சொல்லிவிடுகிறார்கள். ஹரியின் வாசல் சிவ தந்தை ஆவார். துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்கக்கூடியவர். முதலில் நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தங்களுடைய தந்தை மற்றும் வீட்டை பற்றி இப்பொழுது தெரிந்துள்ளது. பாபாவின் ஆசனம் கொஞ்சம் மேலே இருக்கிறது. மேலே மலர் இருக்கிறது. பிறகு ஜோடியான மணி அதற்கு கீழே இருக்கிறது. பிறகு ருத்ரமாலை என்று சொல்கிறார்கள். ருத்ரமாலைதான் பிறகு விஷ்ணுவின் மாலையாக ஆகிறது. விஷ்ணுவின் கழுத்தின் மாலை அவர்களைதான் பிறகு விஷ்ணுபுரியில் ராஜ்யம் செய்கிறார்கள். பிராமணர்களின் மாலை கிடையாது. ஏனென்றால் அடிக்கடி உடைந்து விடுகிறது. வரிசை கிரமம் என்பது இருக்கிறது அல்லவா என்று தந்தை புரிய வைக்கிறார். இன்று நன்றாக இருக்கிறார்கள். நாளை புயல் வந்து விடுகிறது. கிரகச்சாரம் வந்து விடுவதன் மூலம் மெத்தனமாகி விடுகிறார்கள். தந்தை கூறுகிறார், என்னுடையவர்களாக ஆகிறார்கள். ஆச்சரியமாக கேட்கிறார்கள். மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள். தியானத்தில் செல்கிறார்கள். மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். பிறகு ஒரே அடியாக ஓடிவிடுகிறார்கள். சண்டாளர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு மாலை எப்படி உருவாகும்? எனவே பாபா புரிய வைக்கிறார், பிராமணர்களின் மாலை உருவாவது இல்லை. பக்த மாலை தனிப்பட்டது, ருத்ர மாலை தனிப்பட்டது. பக்த மாலையில் பெண்களில் முக்கியமானவர் மீரா, பிறகு ஆண்களில் நாரதர் ஆவார். இது ருத்ர மாலையாகும். சங்கம யுகத்தில் பாபாதான் வந்து முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை அளிக்கின்றார். நாம் தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது நரகத்தில் இருக்கிறார்கள். பாபா கூறுகிறார், நரகத்தை உதைத்து தள்ளுங்கள். ராவணன் உங்களிடமிருந்து அபகரித்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இதை தந்தைதான் வந்து கூறுகிறார். அவர் இந்த சாஸ்திரங்கள் தீர்த்தங்கள் போன்ற அனைத்தையும் தெரிந்துள்ளார். விதை ரூபம் அல்லவா ஞானக்கடல், அமைதி கடல். இதை ஆத்மா கூறுகிறது. இந்த லட்சுமி நாராயணன் சத்தியுகத்தின் யஜமானர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் என்ன இருந்தது? கண்டிப்பாக கலியுக கடைசி இருந்திருக்கும் என்றால் சங்கம யுகமாக இருந்திருக்கும். பிறகு இப்பொழுது சொர்க்கமாக ஆகிறது. பாபாவை சொர்க்கத்தை படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. ஸ்வர்கத்தை உருவாக்க கூடியவர். இந்த லக்ஷ்மி நாராயணன் ஸ்வர்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தனர். இவர்களுக்கு ஆஸ்தி எங்கிருந்து கிடைத்தது? ஸ்வர்கத்தை படைக்கக்கூடிய தந்தையிடமிருந்து ஆகும். இது தந்தையினுடைய ஆஸ்தி. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு சத்தியுகத்தின் ராஜ்யம் இருந்தது. அவர்களுக்கு இது எப்படி கிடைத்தது என்று நீங்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் கேட்கலாம். யாரும் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது என்று இந்த தாதா கூட கூறுகிறார். பூஜை செய்தேன், ஆனால் எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். இவர்கள் சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்கிறார்கள் என்று தந்தை இப்பொழுது புரிய வைத்திருக்கிறார். கீதையில்தான் ராஜயோகத்தை பற்றிய வர்ணனை இருக்கிறது. கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் ராஜயோகத்தின் விஷயம் இல்லை. நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பகவான் தான் வந்து நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பாரதத்தின் முக்கியமான சாஸ்திரம் கீதையாகும். கீதை எப்போது உருவாக்கப்பட்டது என்பதை தெரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகிறார், ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வருகிறேன். யாருக்கு ராஜ்யத்தை கொடுத்து இருந்தேனோ அவர்கள் ராஜ்யத்தை இழந்துவிட்ட பிறகு தமோ பிரதானமாக துக்கமுடையவர்கள் ஆகிவிட்டுள்ளார்கள். ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. முழு பாரதத்தின் கதையாகும். பாரதம் முழு சக்கரத்திலும் வருகிறது. மற்றவை அனைத்தும் பிறகு வருகின்றன. உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை கூறுகிறேன் என்று பாபா கூறுகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு தங்களுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை. ஹே பாரதவாசிகளே, பாபா கடைசியில் வருகிறார். முதலில் வந்தால் முதல் கடைசியின் ஞானத்தை எப்படி சொல்ல முடியும்? சிருஷ்டி வளரவே இல்லை என்றால் எப்படி புரிய வைக்க முடியும்? அங்கே ஞானத்திற்கு அவசியமே இல்லை. பாபா இப்போது சங்கம யுகத்தில் தான் ஞானத்தை கொடுக்கிறார். ஞான கடல் அல்லவா? எனவே கண்டிப்பாக ஞானத்தை சொல்வதற்கு கடைசியில் வர வேண்டும். கல்பத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பகவானுடைய மகாவாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். இது பாண்டவ அரசாங்கத்தின் பல்கலைக்கழகமாகும். இப்பொழுது சங்கம யுகம். யாதவர், கௌரவர் மற்றும் பாண்டவ சேனைகளை அவர்கள் காட்டிவிட்டார்கள். யாதவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தி என்று பாபா புரிய வைக்கிறார். ஒருவர் மற்றவரை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். தந்தையிடம் அன்பு இல்லை. நாய் பூனை அனைத்திலும் பரமாத்மா இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். மீதம் உள்ள பாண்டவர்களுக்கு அன்பான புத்தி இருந்தது. பாண்டவர்களுக்கு சுயம் பரமாத்மாவே துணையாக இருந்தார். பாண்டவர்கள் என்றால் ஆன்மீக வழிகாட்டிகள், அவர்கள் உலகாயத வழிகாட்டிகள். நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, ஆத்ம உணர்வுடையவராகி இந்த எல்லையற்ற நாடகத்தில் முக்கியமான கதாபாத்திர நடிப்பை நடிக்க வேண்டும். ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவருடையதாகும். ஆகையினால் யாருடைய நடிப்பை பார்த்தும் போட்டி போடக்கூடாது. இரண்டாவது, அதிகாலையில் எழுந்து தங்களிடம் தாங்களே பேச வேண்டும். நான் இந்த சரீரத்தின் கர்ம இந்திரியங்களிலிருந்து தனிப்பட்டவன். பாபா, தாங்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தை கொடுக்கிறீர்கள் என்று பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், தந்தையின் சம்ஸ்காரங்களை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரங்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வீணான மற்றும் பழ பழைய சுபாவங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம். எந்த ஒரு வீணான சங்கல்பம் அல்லது பழைய சம்ஸ்காரமும் தேக அபிமானம் சம்பந்தப்பட்டதாகும். ஆத்மீக சொரூபத்தின் சம்ஸ்காரங்கள் பாபாவிற்கு சமமாக இருக்கும். எப்படி பாபா எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடியவர், பிறருக்கு உதவும் இரக்க மனமுடையவர், வரங்களை வழங்கும் வள்ளல், அதுபோல தன்னுடைய சம்ஸ்காரங்கள் இயல்பானவையாக ஆகிவிட வேண்டும். சம்ஸ்காரங்கள் உருவாவது என்றால் சங்கல்பம், பேச்சு மற்றும் கர்மம் தானாகவே அதற்கேற்றவாறு நடப்பதாகும். வாழ்க்கையில் சுபாவம் என்பது ஒரு சாவி, அதன் மூலம் தாமாகவே சென்று கொண்டிருக்கின்றனர். பிறகு கடின உழைப்பிற்கான தேவை இல்லை. ஸ்லோகன். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து தனது ரதத்தின் மூலம் காரியம் செய்விப்பவர்தான் உண்மையான முயற்சியாளர் ஆவார். அவ்வியக்க சமிஞ்சை, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்பு மூலம் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. பாபா, எப்படி உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் தேடி வெளியில் கொண்டு வந்தார். அநேக விருட்சங்களின் கிளைகள் இப்பொழுது ஒரே ஒரு சந்தன மரமாகி விட்டது. மக்கள் சொல்கின்றனர், 2-4 தாய்மார்கள் கூட ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாது. ஆனால் மாதர்கள் நீங்கள் முழு உலகத்திலும் ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கும் இந்த ஒற்றுமைதான் தந்தையை வெளிப்படுத்தும். ஓம் சாந்தி.